நாம் இன்றைக்கு இந்த வேதாகமத்தில் ஒரு வித்தியாசமான நபரை சந்திக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நபர் வேறு யாருமல்ல, மனாசே என்கிற ராஜா. இந்த மனாசே ராஜாவானவர் எசேக்கியா என்ற ராஜாவுக்கு பிறந்த ஒரு மனிதன். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேக சமயங்களில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரான சோதனைகள் நெருக்கங்களை சந்தித்த பொழுது அவன் தேவனை மாத்திரமே அண்டிக் கொண்டான். அந்த ரெண்டு நாளாகமும் 32 அதிகாரத்தில் கூட நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். சனகரிப் மிகப்பெரிய அசீரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா, சாதாரணமான மனிதர் அல்லைங்க. இந்த சனகரிப் போர் இடத்திலெல்லாம் ஜெயந்தான், அவன் தோல்வியை சந்தித்ததே கிடையாது. இவ்விதமான இந்த சனகரிப் எசேக்கியா ராஜாவை, அவனுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படியாக பயமுறுத்துகிற வேளையில் எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் சென்று சனகரிப் அனுப்பின கடிதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து தாழ்மையாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஜெபித்த வேளையில் கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கினார். சனகரிப் மிகப்பெரிய ஒரு சேனையோடு கூட இந்த யூதா தேசத்தை அழிக்கும்படியாக புறப்பட்டு வந்தான். அவ்விதமான வேளையில் அதற்கு முந்தின தினத்தில் தேவன் தம்முடைய ஒரே தூதனை அனுப்பி ஏறக்குறைய 185,000 சனகரிப்பினுடைய போர் சேவகர்களை அழித்து போட்டார் என்பதை நாம் பார்க்கிறேங்க. அது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியா ராஜா தேவனிடத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு செய்தியை அனுப்பித்து, உன்னுடைய வாழ்க்கை முடியப் போகிறது, ஆகவே உன்னுடைய காரியங்களை சரிபடுத்து என்று சொல்லுகிற இந்த செய்தியை அங்கே பெற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தின பொழுது ஆண்டவர் அவருக்கு 15 கூட்டிக் கொடுத்தார். தன்னை தாழ்த்தின இந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 கூட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த வேளையில்தான் இந்த மனாசே என்ற மகனை பெற்றார். இந்த மனாசே ஆகவே எசேக்கியாவுக்கு கொடுத்த அந்த கிருபையின் நாட்களில் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஈவாக கருதப்பட்டவர். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இவ்விதமாக இந்த எசேக்கியாவை அங்கு ஆசீர்வதித்து அவருடைய ஜபத்தை கேட்டு 15 கூட்டி கொடுத்திருந்த இந்த வேளையில் இந்த மனாசே எசேக்கியா ராஜாவின் மகன் மனாசே அங்கு ஆட்சிக்கு வந்தான். இந்த மனாசே யூத ராஜாக்களில் நீண்ட காலம் அரசாட்சி செய்தவர். 55 அரசாண்டவர் தான் இந்த மனாசே. ஆகவே தேவன் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கொடுத்திருந்தார். எசேக்கியாவுக்கு ஜீவனை கூட்டிக் கொடுத்த வேளையில் இந்த மனாசே பிறந்தார். 15 வருடங்கள் கூட்டிக் கொடுத்திருந்த வேளையில் இந்த மனாசே 12 வயதாக இருக்கும் பொழுது அங்கு ராஜாவாகிறான். 33:2-4 582 மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இவ்வளவு விசேஷித்த கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றிருந்த இந்த மனாசே தேவனுக்கு பயப்படாமல் போனான் என்பது மாத்திரமல்ல, மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை எசேக்கியா ராஜா இருந்த அந்த எஞ்சிய 3 வருடங்களில் அவன் செய்திருக்க முடியாது. ஆனால் கால போக்கில அவன் செய்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 வசனத்தில் 33:2 கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் இவருங்க. அவனுடைய செய்கைகள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரத்தில் கூட நீங்க பார்த்தீர்களானால் அவன் செய்த எல்லாவிதமான பாவத்தை பட்டியலிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த மனாசே குறித்து என்ன சொல்லப்படுகிறது, அங்கே 4 வசனத்தில் எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். ஆண்டவருடைய ஆலயத்திலேயே அவன் விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டி அவன் துணிகரமாக ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இன்னும் 6 பார்க்கிறோம், அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லிசூனியங்களை அனுசரித்து அங்கனம் பார்க்கிறவர்களையும் குறிசிலர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அப்பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே அவன் தீமிதிக்க பண்ணினான். அங்க பார்க்கும் பொழுது அது இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், அந்த விக்கிரகமானது இரும்பினால செய்யப்பட்டிருக்கும். அந்த இரும்பினால செய்யப்பட்டு அந்த 2 கைகளை அது நீட்டிக் கொண்டிருக்கும். அதுக்கு வயிற்று பகுதிகளில் முற்றுமாக அங்கு குடைந்தெடுத்த விதமாக ஒரு குழியை போல செய்து அதில் மிகுதியாக தீயிடுவார்கள். அந்த தீயானது அந்த விக்கிரகம் முழுவதுமாக அப்படியே எரிய பண்ணும். அந்த விக்கிரகம் அந்த நீட்டப்பட்டிருக்கிற கைகளில் தன்னுடைய குழந்தையை வைத்து அதற்கு பலி செலுத்துவது தான் இந்த காரியம். அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மனிதன் இவருங்க. ஈவு இரக்கம் என்பது அற்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், சொல்லப்போனா மற்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் மிகுந்த பொல்லாத ஒரு மனிதன் இவன். ஆனா ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இவ்விதமான ஒரு மனிதனை இவ்வளவு நாட்கள் அரசாட்சி செய்யும்படியாக அனுமதிக்க வேண்டும்? பொதுவாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சில அநேக மனிதருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தெய்வ பயம் இல்லைங்க. தெய்வ பயம் அற்று போன ஒரு காலத்தில் மனிதர்கள் துணிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், அநேக கிறிஸ்தவர்களும் கூட தெய்வ பயத்தோடு வாழுகிறார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு காலம். ஆனால் கூட தேவன் அவருடைய வாழ்க்கையில ஏன் உடனடியாக தண்டிக்கவில்லை? உடனடியாக ஏன் தேவன் அவர்களை அந்த இடத்துல தண்டித்து அழிக்கவில்லை என்று கேட்கலாம். ஒன்று, தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று நீடிய பொறுமையுள்ளவர். அவருடைய இந்த நீடிய பொறுமை நிமித்தமாகத்தான் ஆண்டவர் உலகத்தில் மக்களை இன்னுமாக வாழும்படியாக அனுமதித்து வருகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மற்றவர்களைப் போல நான் அல்ல, ஆனா உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம அநேக சமயங்களில் சிந்திப்பதில்லை, எண்ணுவதில்லை, அல்லது அதை குறித்து நாம் கர்த்தருடைய பொறுமையை நாம் விலை மதிப்பதும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கு. ஆகவேதான் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் தண்டிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 103வது சங்கீதத்தில் பாருங்க, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிற அம்சத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பொறுமை என்பது மிக மனிதனால விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு காரியம். 103வது சங்கீதத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாக அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு உதவி செய்கிறார். அங்கே 8வது வசனத்தில் பார்க்கிறோம், உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 10ல் பார்க்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் மற்றவர்களை விட நல்லவர்களாக இருப்பது நிமித்தமாக இந்த உலகத்தில் நாம் இவ்விதமாய் வாழ்கிறோம் என்பதாக கூட நம்ம நினைக்கலாம். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு அளவே கிடையாது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அதாவது எல்லையில்லாத அளவுக்கு அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தை என்னதென்று அறிந்தும் நாம் அதற்கு ஒப்புக் கொடுக்க மறுக்கிறோம். ஆண்டவருடைய சத்தியம் என்னது என்பதை தெரிந்தும் அவரை நாம் எதிர்த்து நிற்கிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு எதிர்த்து நிற்கிறோங்க. ஒருவேளை வெளிப்பிரகாரமா தெரியினாலும் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். மனாசே அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தகப்பனுடைய வாழ்க்கையை அறிந்திருந்தான். அவனுடைய தகப்பனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அருமையான காரியங்களை எல்லாம் அறிந்திருந்தான். அவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த 2 33வது அதிகாரத்தில். பொதுவாக இஸ்ரவேல் யூத தேசத்தில் ராஜா எப்படியோ அப்படியே மக்கள் இருந்தார்கள். இவன் மாத்திரம் அவன் தவறான வழியில போகல, ஒரு தேசத்தையே வழிதப்ப பண்ணினான். 8வதுல நான் மோசேயை கொண்டும் இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமா இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தாமே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அதாவது அவனுடைய இருதயம் கல்லை விட மிக கடினமானதுங்க. அவங்க அப்பா என்னென்னலாம் செய்தார் அதையெல்லாம் திரும்பமாக அவன் தவறான காரியத்திற்கு அவன் நிலைப்படுத்தினான். தேவனுடைய ஆலயத்தில் போய் எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். ஆனா இவனோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விக்கிரங்களை வைத்து அந்த இடத்துல நிலைப்படுத்துகிறான். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவருடைய பொறுமையை காண்பிக்கிறது. 9வது வசனத்தில் அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகவே ஜனங்களை வழிதப்பி போக பண்ணினான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களோடு கூட தொடர்ந்து பேசியிருக்கிறார். பாருங்க, நிறைய சமயங்களில் பொதுவாக நாம் மனிதர்களை சீக்கிரமாக அவருடைய காரியம் சரியில்லைன்னா புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நீடிய பொறுமை என்பது அவர்களோடு தொடர்ந்து பேசுகிறார், அவர்களோடு இடைப்படுகிறார், அவருடைய பாவங்களை சுட்டி காட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய காரியங்களில அவர் செயல்படும்படியாக அவர் எல்லா பொறுமை வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அம்மையாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படணுங்க. வேதம் அதுதான் சொல்லுது, என்னுடைய வார்த்தையை கண்டு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற எந்த ஒரு காரியமும் நமக்கு நிற்காதுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில வீணும் விருதும், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய இன்னும் சாபத்திற்கும் அவருடைய தண்டனைக்கும் ஆளாகும்படியாக நம்மை கடினப்படுத்தி விடுங்க. ஆகவே தேவனுடைய நீடிய பொறுமையை இதுல நம்ம பார்க்கிறோங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்விதமாக வேண்டுமானாலும் செயல்பட முடியும். அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவருக்கு ஒரு எல்லை என்பது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உபத்திரவப்படுத்த பாடுகளுக்கு உட்படுத்த அவரால் கூடும். இங்கே நாம் பார்க்குறோம், இந்த மனாசே அவ்விதமாக அங்கு அவன் துணிகரமாக 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அது மாத்திரமல்ல, இவனை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவன் வாழ்ந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்திருக்கிறார். ஒருவேளை ஏசாயா அநேக வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை எச்சரித்து இந்த மனசையோடு கூட பேசியிருக்க கூடும். சரித்திரம் சொல்லுகிறது, ஏசாயா ஒரு சமயத்தில் இந்த மனசைக்கு பயந்து கொன்று விடுவான் என்ற சூழ்நிலையில் ஒரு மரத்தில் போய் அந்த மரமானது அந்த ட்ரங்க்னு சொல்ற அந்த பகுதியில் ஒரு குழியை போல குடையப்பட்டிருந்த ஒரு மரத்தில் அவர் போய் ஒளிந்து கொண்டார் என்றும், அந்த நேரத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொல்ல வேண்டும் என்று மனாசே வாளை கொண்டு வந்து, மரம் அறுக்கும் வாளை கொண்டு வந்து அந்த மரத்தை இரண்டாக அங்கே துண்டித்து போட்டான். ஆகவே தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், வாளால் அறுப்புண்டார்கள். அவ்வளவு ஒரு கொடுமையான மனுஷன் இவன். நினைச்சான் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய காரியத்தை நிலைநாட்ட முடியும். அம்யான்லே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கணும். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய பகுதியை தொடுவாரானால் நீ சுருண்டு விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீ ஆரோக்கியமா இருப்பாய், என்னுடைய கிருபை வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீயும் நானும் ஜீவனோடு இருப்போமான அவருடைய இரக்கம். ஆகவே தேவன் இந்த மனிதனை பிடிக்கும்படியான வழியை அறிந்திருந்தார். எந்த ராஜாவுக்கு அவனுடைய தகப்பன் தப்பி பிழைத்தானோ அந்த ராஜாவை அசீரிய அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜாவை கொண்டே இவனை ஆண்டவர் அடக்கினார். அமையல்ல தேவனுடைய வழி மிக ஆச்சரியமானதுங்க. இங்க நாம் என்ன பார்க்கிறோம், இவ்விதமாக இருந்த சூழ்நிலையில் ரெண்டு நாள் ஆகமம் 33 11 வசனத்தில், ஆகையால் கத்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை, ராஜா கூட வரல சேனாபதிகள் தான் அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து, எங்க போய் ஒழிந்து கொண்டிருக்கானா, முட்செடிகளின் நடுவிலே போய் ஒளிந்து கொண்டான். யோசனை பண்ணி பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு அவன் தேவனுக்கு எதிராய் நின்று வாழ்ந்த இந்த மனிதன் இன்றைக்கு உயிர் பிழைக்கும்படியாக, தப்பி பிழைக்கும்படியாக முட்செடிகளின் நடுவிலே அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தையே ஒரு சமயத்தில் கலக்கின ஈராக்கின் ராஜா, ஈராக்கினுடைய அதிபதி சதாம் ஹுசேன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானெல்லாம் அப்போ டிவியை பார்க்கும் பொழுது சதாம் ஹுசேன் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் ஃபிகருங்க, சாதாரணமான ஆள் இல்லை. அவர் அந்த இராணுவ உடையை அணிந்து அந்த தொப்பியை போட்டுட்டு அங்கே வந்து நின்று பேசும்படியான சில காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக பயங்கரமாக இருந்தது. ஆனா அதே மனிதன் அமெரிக்காவிலிருந்து அங்கே ஆயுதங்களை அனுப்பி அழிக்கும்படியாக பிரயாசப்பட்ட பொழுது ஒரு சிறிய தோண்டப்பட்ட குழியில் போய் பதுங்கி ஒளிந்து கொண்டிருந்தான். அவனை கண்டுபிடிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை என்று இருந்தார்கள். ஏன்னா அவன் ஈராக்கில் ஒரு இனத்தாரை மிக பயங்கரமாக நடத்தினான், அநேகரை அழித்தான். அவன் விரும்புகிறபடி ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டான். அவன் ஒருவேளை நினைத்திருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில தன்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணினான். அவனுடைய அரமனையும் அவனுடைய வாழ்க்கை முறையும் பார்த்தா என்ன பிரம்மாண்டமான வாழ்க்கை, அவனுடைய மகன்கள் அவிதமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அருமையானவளே, அவனை ஒடுக்கும்படியாக தேவன் அந்த அமெரிக்க தேசத்தை எழுப்பினார். கடைசியில் அவன் எப்படியாகிலும் தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒரு சிறு குழியில் போய் பதுங்கி கொண்டிருந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லாப் தாங்க அந்த திறக்கிறது, அதில் போய் பதுங்கியிருந்த பொழுது யாரோ அவன் உண்மையிலே அவன் நினைச்சிருந்திருக்கலாம் தப்பிக்கொள்ளலாம் என்ன, ஆனால் அந்த சின்ன ஸ்லாபை கண்டுபிடிச்சு அந்த திறந்து பார்த்த பொழுது அவன் பதுங்கியிருந்த அந்த குழியின் பக்கமாக அது வழி நடத்தி சென்றது. அவனுடைய அந்த தோற்றத்தை பார்த்த தாடியெல்லாம் வளர்க்கப்பட்டு முடியெல்லாம் குளிக்காமல் அவனுடைய வாழ்க்கையில் மிக பரிதாபமான ஒரு தோற்றம். அமையாலே மனிதன் நம்ம மனிதன்தான், தேவன் தேவன்தான்ங்கிறத விளங்கிக் கொள்ளணுங்க. நீங்களும் நானும் மனுஷன்தான். இந்த சரீரம் இது ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலம் ஞானம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த உலகத்தின் பெரிய பெரிய ராஜாக்களையும் உலகத்தின் பெரிய பெரிய மனிதர்கள் என்று கருதப்படுவர்களையும் பார்த்து ஒரு காலம் அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும் என்று எண்ணுகிறது நிலைக்கும் என்று எண்ணிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் மண்ணுங்கிறத தெரிஞ்சு கொள்ளணுங்க. நம்ம மண்ணு தாங்க, வேற யாருமே கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் எவ்விதமாய் வாழ்ந்தாலும் நம்ம மண்ணு தான், ஒரு நாள் மண்ணுக்கு போய்த்தான் ஆகணும். என்னுடைய ஆத்மா தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கும்படியாக போய்த்தான் ஆகணும், தப்பவே முடியாது, மரணத்திலிருந்து மீட்கப்பட முடியாது. ஆகவே முச்செடியிலிருந்து அவன் அங்கே பிடிபடுகிறான். ஒருவேளை என்ன நினைச்சு அங்க போய் ஒளிஞ்சானோ தெரியல. ஆனா சரித்திரம் சொல்லுகிறது, அவனுடைய மூக்குல துரட்ட போட்டு அவனை இழுத்து சென்றார்கள். இங்க வெண்கல சங்கிலிகளினால அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு செல்லுகிறார்கள். ஒரு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பிடிபட்ட கைதிக்கு எந்த விதமான ஈவு இரக்கமே கிடையாதுங்க. மூக்குல ஒரு துரட்டை போட்டு இழுத்தா எப்படி இருக்குங்க? சரித்திரம் சொல்லுகிறது, அவன் சொல்ல போனா ஒரு நாயை போல இழுக்கப்பட்டு போனான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலம் நாம் நம்முடைய பலத்தையோ ஞானத்தையோ அறிவையோ சார்ந்திருக்கவே கூடாது. இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னா அவருடைய கிருபை, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையின் அளவு எவ்வளவு பெரியதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது நாம் பார்க்கிறோம் 12வது வசனத்துல, இப்படி அவன் நெருக்கப்படுகையில், 2:33-12 இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்த, கிரேட்லி ஹம்பிள்னு சொல்லுது. அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை பிடிப்பது எப்படி என்பதை அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த யூதேயாவிலிருந்து பாபிலோன் இழுத்து போக மட்டுமாக அவன் அழுதிருந்திருப்பான், புலம்பி இருப்பான். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளோ கிருபிகளை கொடுத்தேன், இரக்கங்களை கொடுத்தேன், மன்னியும் மன்னியும் மன்னியும். இங்க பார்க்கிறோம், அவரை நோக்கி அவன் 13 விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரே ஒரு முறை கிருபையாய் உதவி செய், ஒரே ஒரு முறை தருணத்தை தாரும். அதனாலே வேதத்தில் நாம் ஆண்டவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். இதே வேதத்தில் பார்க்கிறோம், அநேக மக்களை ஆண்டவர் அழித்து விடுகிறார். அநேக மக்களுக்கு சொல்ல போனா அந்த மனம் திரும்புதல் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஈவன் பைபிள் சொல்லுது. நம்மை குறித்து உணர்கிற அந்த உணர்வு கூட ஆண்டவர் கொடுக்கிறது தான். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுவார், ஆனால் நம்ம மனம் திரும்ப மாட்டோம். பார்வோன் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்திட்டார், ஆகவே அவன் மனம் திரும்பல. வேதம் சொல்லுது, ஆண்டவர் ரெண்டையுமே சொல்லுது வேதத்தில், பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான், தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ரெண்டு ஒவ்வொரு சம்பவத்திலும் இரண்டு விதமான செயல்பாடுகள். ஆகவே நம்ம மனம் திரும்பவும் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை கர்த்தர் அழித்து விடலாம். நம்ம பார்க்கிறோம் பல இடங்களில் வேதம், தேவன் அழித்து விடுகிறார், அநேக ராஜாக்களை ஆண்டவர் தாமே தண்டித்து விடுகிறார். ஆனா இந்த மனுஷனுக்கு மாத்திரம் அந்த கிருபையை காண்பிக்கிறார், இந்த மனுஷனுக்கு மாத்திரம் அந்த இரக்கத்தை காண்பிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் விதமான ஒரு சூழ்நிலையில் அவன் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக உகந்த நற்குணம் என்னன்னா தாழ்மையின் சிந்தை தானே. தாழ்மை ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ரட்சிக்கும். தாழ்மையிலுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையிலுள்ளோருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தெய்வகுமாரனாகிய அவர் இந்த உலகத்தில் தன்னைத்தான் தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆகவே தாழ்மையின் வழியை தவிர பெரிதொரு ரட்சிக்கும் வழி எதுவுமே இல்லைங்க. தாழ்மையின் வழியை தவிர பெரிதொரு மீட்பின் மார்க்கம் என்பது கிடையாது. இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையை தாழ்த்தின பொழுது அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, 13வது வசனத்தில், அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பணினார். மிகப்பெரிய ஒரு காரியம். பாபிலோனுக்கு அடிமை, ஒரு கைதியாக அழைத்து செல்லப்பட்டவன் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்னால யூத சரித்திரத்தில் அவிதமாக அழைத்து செல்லப்பட்டவன் எப்படி திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டான் தெரியல. ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தன்னை தாழ்த்துகிற மக்களுடைய வாழ்க்கையில உன்னதமான காரியங்களை செய்வார். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். தேவன் மாத்திரமே. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையிலுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய பெருமையினாலும் அகம்பாவத்தினாலும் முரட்டாட்டத்தினாலும் கலகத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையின் எவ்வளோ பிரயோஜனத்தன்மையை அழித்து விடுகிறங்க. அதுதான் உண்மை. நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அநேக தருணங்களை இழந்து விடுகிறோம். ஆவிக்குரிய சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையாய் தேவனை அண்டிக் கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்க கூடும். எவ்வளோ காரியங்களில் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று உபயோகப்படுத்தியிருக்க கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாளும் கடந்து போன வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்க. நிறுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில உண்மையாலுமே எத்தனை பேர் ஆவிக்குரிய பிரகாரமாக பிரயோஜனப்பட்ட விதத்தில் நீங்க வாழ்ந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சில வெறுமையான காரியங்களை குறித்து பேசாதீங்க, அது வந்து நிற்காதது. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான விதத்தில் உன் மூலமாக தேவன் எத்தனை பேரை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை பேரை விடுதலைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்திருக்க, நான் வாழ்ந்திருக்கேன். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களை ஆசீர்வாதமாக வைக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் நாமோ வேதம் சொல்லுது அநேக உபாயங்களை தேடிக்கொண்டோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மனாசே போல தாழ்த்துவோங்க, தாழ்த்துவோம். அது நமக்கு பாதுகாப்பானது, அது நமக்கு நன்மையானது. பெருமை எப்பொழுதுமே நிற்காதுங்க. பெருமையானது உன்னை அழித்துவிடும். பெருமையானது உன்னை தேவனை விட்டு பிரித்துவிடும். பெருமை என்பது சாத்தானின் குணம். இன்றைக்கு மனிதனுக்கும் ஆண்டுக்கும் இடையே பெரிய ஒரு போராட்டத்தின் காரணம் என்ன? மனுஷன் பெருமையினால தாங்க. சாத்தான் விழுந்து போனது பெருமையினால தான். அந்த பெருமை தான் நம்முடைய வீழ்ச்சிக்கும் காரணம். ஆதாமே வாழ் விழுந்து போனது அந்த பெருமை. அவர் இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையில மனிதன் பெருமை என்கிற ஒரு பயங்கரமான ஒரு சுபாவத்தினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறவன் தான் மனுஷன். நீங்க ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாலும் அவனுக்குள்ள the same amount of pride is lurking in his heart. இருதயத்துல அதே பெருமை அவ்வளவுதான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் அவன் பிச்சைக்காரன்ட்டு, ஆனா அவனுக்கு இருக்கிற அதே பெருமை தான் உனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. பெருமையை உடைக்கிறது தான் தேவனுடைய கிருபைக்கு உகந்த பாத்திரமாய் நம்மை மாற்றுவது. பெருமை என்பது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட். அதாவது ஒரு மனுஷன் அவன் முழுமையாக அவனுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு இரத்தத்தினுடைய சொட்டும் அவனுடைய பெருமையை குறித்து பேசுகிறதாகவே காணப்படுகிறது. அவன் பேசி பாருங்க, அவன் எப்பவுமே ஒரு பெருமைக்காரனாக தான் பேசுவான். இஸ் ஆல்வேஸ் filled with his own pride and arrogance. இதுதான் மனுஷங்க, இதுதான் நீங்களும் நானும். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையா இருக்கிறதுனால எம்மட்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம மறந்து போயிடுறோம். ஆனா தேவனுடைய கிருபைக்கு அளவே இல்லை. ஆகவே நம்மை தாழ்த்துவோம். தெய்வகுமாரனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவாதி தேவனாக இருந்த ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஒழிப்போம். பிலிப்பியர்களின் 2வது அதிகாரத்தில் ஆகவே வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கும்படியாக. நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். என்னன்னு சொன்னா, பிலிப்பியர் 2 அதிகாரம் இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து 5 வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 7 வசனத்தில், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8 வசனத்தில், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அம்மையாலே தெய்வகுமாரன் தன்னை தாழ்த்தினார். இது மனுஷன் உங்களால் என்னால் விளங்கிக் கொள்ளக்கூடாத காரியம். தெய்வகுமாரன் சிலுவையில ஒரு பாவிக்காக தன்னை தாழ்த்த வேண்டியது அவசியம் என்ன? உங்களை என்ன நேசிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம மனுஷனா இருந்தா நம்மை வெறுத்து விடுறோங்க. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவளை நேசிக்க முடியல, அந்த அளவுக்கு அவருடைய காரியங்கள் காணப்படக்கூடிய காரியமாக. ஆனா அவ்விதமான மக்களை அவர் நேசிக்கிறார். தன்னை புறக்கணித்தவர்களை, அவருக்கு எதிரடையாய் செயல்படுகிறவர்களை நேசிக்கிறார். இதுதாங்க மனிதனால இந்த உலகத்திலே மிகப்பெரிய விளங்கிக் கொள்ளாத முடியாத ஒரே ஒரு காரியம், தேவனுடைய அன்பு. ஏன் இந்த மனிதனை அவர் நேசிக்க வேண்டும்? அவனை அழித்திருக்கலாங்க, அல்லது அவனை அத்தனை பேர் நரகத்தில் தள்ளி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது நரகம் என்பது பொய் அல்லங்க, வேதமானது உண்மை. அதை விசுவாசிக்க ஒவ்வொருவரும் அதனுடைய மெய்த்தன்மையை காணாமல் போனதில்லை, அதனுடைய சத்தியம் மாறல. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் எங்கும் தேவனுடைய ஜனங்கள் இந்த வார்த்தையின் மாறாத கிருபைக்கு சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கும் இடைப்பட்டிருக்கிறார். பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைங்க. என்ன நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க? ஆகவே இந்த உலகத்துல விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தேவன் உன்னையும் என்னையும் நேசிப்பது, தேவன் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பொறுமையாக இருப்பது, இன்னும் பொறுமையாக இருப்பது. ஆனா அருமையான நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய உன்னதமான காரியங்களை நிறைவேற்றுவார். தாழ்மையினர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சிலுவை அண்டை தாழ்த்துவோம். தாழ்த்துவதே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் இருக்கட்டும். அநேக சமயங்களில் நான் நினைப்பேன், என்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படியான ஜபத்தை நான் செய்கிறது உண்டு. நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நேற்று தினத்தில் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தெருவுக்கு போனேன். அப்போ தான் நான் நினைச்சேன், இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இவ்வளவா என்னை ரட்சித்து அவருடைய பணியை செய்யும்படியாக வைத்திருப்பாரா? நான் அவருடைய கிருபை இல்லாமல் வேறொன்றும் இல்லை, அவருடைய இரக்கமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. அநேக சமயங்களில் என்னுடைய பாவங்களை நான் எண்ணி பார்ப்பேன். எத்தனையோ வருடங்கள் ஆயிட்டா கூட என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியும். உன்னுடைய ரகசிய பாவம் உனக்கு தெரியும், தேவன் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய ரகசிய பாவம் ரெண்டு பேருக்கு தெரியும், ஒன்று உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உங்களை எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள், எவ்வளவு சீர்கேடான எண்ணங்கள், எவ்வளவு அசுத்தமான எண்ணங்களை உன்னுடைய இருதயத்தில் அநேக சமயங்களில் நீ எழும்ப விட்டுருக்கிற அதெல்லாம் ஆண்டவர் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் உன்னை நேசிக்கிற நீ உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய இருதயத்தினுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய மனைவியினிடத்தில், உன்னுடைய கணவனிடத்தில், உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நீ சொல்லுவாயானா, உன்னை அவர்கள் வேறு விதமாக தான் பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு பொல்லாத இருதயம். அதையெல்லாம் நம்ம மறந்துடுறோம், அதெல்லாம் யோசிக்கிறதில்ல, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்லவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் இவைகளையெல்லாம் பார்த்திருந்தோம், இவைகளெல்லாம் தெரிந்திருந்தோம், அவர் நம்மை நேசிக்கிறார்ன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நேசம். அவனுடைய சிலுவை முன்பாக தாழ்த்துவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும். ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னுடைய பாவங்கள் கொடியது, என்ன நீர் ஆராய்ந்துப்பா. இன்னைக்கு பார்த்த காலையில சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து பார், நித்திய வழியில நடத்தும். மோட்ச ராஜ்யத்துக்கு போற ஒரே ஒரு வழிதான் நமக்கு தேவைங்க. உலகத்தின் வேஷம் களைந்து விடும். நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். அப்பொழுது நம்ம இழந்து போன நேற்று நாள் இன்னைக்கு காலையில நமக்கு கிடைக்காது. இது கிருபையின் காலம். நம்மை தாழ்த்தும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் மீதிலெல்லாம் மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னியும், என்னுடைய இருதயத்தினுடைய சீர்கேடுகளெல்லாம் நீ தெரிந்தும் என்னை நீ இன்னுமாக உயிரோட வைத்திருக்கிறேன், என் பேரில் இன்னுமாக நீர் நேசிக்கிறீர், எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்லாண்டவரே, மனாசே அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக பயங்கரமான ஒரு பாவத்தின் சின்னமாக விளங்கினான், அவனுக்கு கூட நீர் இரக்கத்தை காண்பித்தீர். ஒரு மனிதன் என்பவன் ஆண்டவரே வெளியாக ஒருவேளை அழகான தோற்றத்தை கொண்டிருக்கலாம், நான் இருதயத்தை பார்த்தால் ஆண்டவரே கேடிலும் கேடும், மகா கேடும், அசுத்தமான எண்ணங்களும், நினைத்து கூட பார்க்க முடியாத எண்ணங்கள் அந்த இருதயத்திலிருந்து வெளிவருகிறது. ஆண்டவரே நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அந்த இருதயம் சீர்கெட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த இருதயத்தை நீர் மாற்றுகிறீர் என்று சொல்லும் பொழுது அதை போல ஒரு அற்புதம் வேற ஒன்றுமே இல்லாண்டவரே. இயேசுவின் இரத்தமே இல்லாமல் இப்படி பொல்லாத சிந்தனைகளினாலும் எண்ணங்களினாலும் தீட்டுப்பட்டு கரைபட்டு போன இருதயத்தை வேறு எதனால கழுவப்பட முடியும்? இயேசுவின் இரத்தம் ஒன்றே இந்த ஒரு பொல்லாத இருதயத்தை கழுவ முடியும், மாற்ற முடியும், விடுவிக்க முடியும். இந்த உலகத்தில் வேற எவ்வளவுதான் ஆண்டவரே வேற எதனாலும் அதை சுத்தப்படுத்தவே முடியாது. ஆண்டவரே தன் இருதயத்தை அறிந்திருக்கிறவன் ஞானவான். ஆவியானவரே எங்களுடைய உள்ளங்களோடு பேசும். எவ்வளவு இருதயத்தினுடைய சீர்கேடுகள், ஆனால் அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர். என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். இது தெரிந்தும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவாக எங்களை மிக நல்லவர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு எங்களுடைய ஆத்மாவை அழித்துக் கொள்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவும் ஐயா, சுத்திகரியும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும். எவ்வளவு சீர்கேடுகள் அசுத்தம் இருந்தால் அதே இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்க சுத்திகரி. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஐயா, உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.